திருச்சிற்றம்பலம் சைவம் டார்கின் அன்பான நேர்களை நீங்கள் கேட்க இருப்பது ஆன்மீக சொற்பொழிவு. தலைப்பு: திருமுறைகள் காட்டும் சரியை நெறி. உரை வழங்குபவர் திருமதி விமலா சுப்பிரமணியன் அவர்கள், திருச்சிற்றம்பலம்.
திருச்சிற்றம்பலம் நம பார்வதி பதயே அரகர மகாதேவா, சிவசபே சா சிவ சிதம்பரம். என்னாடுடைய சிவனே போற்றி, என்னாட்டவர்க்கும் இறைவா போற்றி. ஏகம்பத்துறையந்தாய் போற்றி, பாகம் பெண்ணொரு ஆனாய் போற்றி. திருச்சிற்றம்பலம் காதலாகி கசிந்து கண்ணீர் மல்கி போதுவாதமை நன்னெறிக்கே உய்ப்பது வேதம் நான்கினோ மெய்பொருளாவது நாதன் நாமம் நமச்சிவாயவே நாதன் நாமம் நமச்சிவாயவே. திருச்சிற்றம்பலம் எல்லாம் வல்ல பாகம்பிரியாள் சமேத சங்கர ராமேஸ்வர பெருமான் பொன்னார் கடல்களை எனது மனம் மொழி மெய்களால் வலுத்திக் கொண்டு, நமது சமயக்குறவர்கள் சந்தானக்குறவர்கள் பொற்பாதங்களையும் முக்கரணங்களால் பணிந்து போற்றி, அருமையான முறையிலே மக்களை ஆற்றுப்படுத்திக் கொண்டிருக்கும் நல்ல அரிய நிகழ்வுகளை எல்லாம் நேரலை மூலம் காண செய்து கொண்டிருக்கும் சைவம் பொறுப்பாளர்கள் அன்பர்கள் அனைவருக்கும் எனது அன்பான வணக்கத்தினை கூறிக்கொண்டு இன்றைய நாம் நமது சிந்தனைக்குள் செல்லலாம். திருமுறைகள் காட்டும் சரியை நெறி. சிவபெருமான் ஆன்மாக்கள் உய்ய வேண்டும் என்பதற்காக 12 திருமுறைகளையும் 14 சாத்திரங்களையும் 18 புராணங்களையும் நமக்கு கிடைக்கும்படி செய்துள்ளார். இந்த மூன்றுமே சைவர்களுக்கு 3 கண்கள் போன்றது. சாத்திரம், தோத்திரம், புராணம் மூன்றும் 3 கண்கள் போன்றது. இதிலே திருமுறை, திரு என்ற சொல்லுக்கு பல பொருள்கள் உள்ளன. திரு என்பது சிவத்தையும் குறிக்கும், அவர் நமக்கு வழங்குகின்ற அருளையும் குறிக்கும், அந்த அருள் மூலம் நாம் நிறைவாக பெறக்கூடிய முக்தியையும் குறிக்கும். ஆக நமக்கு சிவத்தை காட்டி அவர் அருளை பெற வைத்து முக்தியை தரவல்ல நூல்களுக்கு திருமுறைகள் என்று பெயர். முறை என்ற சொல்லுக்கு நூல் என்று பொருள். அது கந்த புராணத்திலே வருகிறது. ஆக நமக்கு முக்தியை தரக்கூடிய நூல்கள் தான் இந்த திருமுறைகள். சாமானியமான நூல்களை பயிலுவதை தவிர்த்து இன்னும் சொல்ல போனால், எங்கள் ஆசிரியர் எல்லாம் சொல்லுவார்கள், திருப்பாடல்களை எல்லாம் விட்டுவிட்டு திருப்பாடல்களை பாட வேண்டும் என்று. இவையெல்லாம் திருப்பாடல்கள், திருவாகிய சிவத்தை போற்றக்கூடிய பாடல்கள். ஆக அந்த பாடல்கள் நமக்கு பல உன்னதமான கருத்துக்களை எல்லாம் உணர்த்துகின்றது. காலத்தால் திருமுறைகள் முந்தியவை, அதன் பின்புதான் சந்தானக்குறவர்கள் மூலமாக நமக்கு சாத்திரங்கள் எல்லாம் கிடைக்கின்றது. ஆக நாம் அந்த சாத்திர நூல்களில் உள்ள கருத்துக்கள், இந்த சரியை என்று சொல்வது சாத்திர நூல்கள் நமக்கு உணர்த்தக்கூடியது. திருமுறைகளை ஓதும் போது நமக்கு பொதுவாக அந்த பண்ணுக்கு முக்கியத்துவம் கொடுப்போம், முற்றும் ஓத வேண்டும் என்ற ஒரு உணர்விலே ஓதுவோம். ஆனால் கண்டிப்பாக அதிலே உள்ள கருத்துக்கள் எல்லாம் நமக்கு புரிய வேண்டும் என்றால் சித்தாந்த நூல்கள் மூலமாகத்தான் புரிந்து கொள்ள முடியும். சைவ சித்தாந்தம் நமக்கு பல வகையான படிமுறைகளில் நாம் எப்படி ஒரு ஆன்மா உன்னதமான நிலையை அடையலாம் என்று நமக்கு உணர்த்துகின்றது. அந்த வகையிலே அவற்றை பற்றி இப்போது நாம் சிந்திக்கலாம். அதில் முதல் படி சரியே. அதற்கு முன்பாக உயிர்கள், உயிர்கள்னா நாம தான், நம்ம உடம்பு வந்து ஜடம், உயிர் வந்து சித்து பொருள். உயிர்களுடைய தலையாய குறிக்கோள் என்ன என்று கேட்டால் முக்தி அடைவதுதான், இறைவன் திருவடியை அடைவதுதான். அதற்காகத்தான் நமக்கு இந்த மானிட பிறவியை தரப்பட்டிருக்கிறது. பிறவி அறுப்பதற்காக தரப்பட்ட பிறவி இந்த மானிட பிறவி. இந்த பிறவியோட பெருமையை பற்றி அருளாளர்கள் ஞானிகள் எல்லோரும் சிறப்பாக சொல்லிக்கொண்டே செல்வார்கள். கவ்வை பாட்டி சொல்லும் போது அரிதறிது மானிடராய் பிறத்தல் அரிது, அப்படி வரிசையா நிறைய அரிது சொல்லிட்டே போவாங்க. ஆனா அந்த பிறவியே அரிது என்று அவர்கள் சொன்ன ஒரு கருத்தை நாம் மனதில் எடுத்துக்கொண்டு, ஏனென்றால் சைவ சித்தாந்தம் சொல்லக்கூடிய 84 லட்சம் யோனி பேதம், அவ்வளவு பிறவி எடுக்குது ஒரு ஆன்மா வந்து. மாறி 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 பிறந்து இறந்து பிறந்து இறந்து நடந்து கொண்டே இருக்கு. இப்படி இந்த பிறப்பும் இறப்பும் வரும்போது ஒவ்வொரு பிறவியிலும் கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்த புண்ணியங்கள்லாம் மலை போல திரணும். அந்த திரண்டால் இந்த மனித பிறவி நமக்கு கிடைக்கும் அப்படிங்கறத நம்ம பார்க்கிறோம். இத சாத்திர நூலான சித்தியார் வந்து நமக்கு ரொம்ப அழகா சொல்லுது. அண்டஜம் சுயரஜங்கள் உற்பீஜம் சராய் யுசத்தோடு எண்தரு நாள் 84,000,000 உண்டு பல் யோனி எல்லாம் ஒழித்து மானுடத்து உதித்தல் கண்டிடில் கடலை கையால் நீந்தின காரியம் காண். இப்ப நம்மளால ஒரு வாய்க்கால் ஒரு குளம் மிஞ்சி போன ஒரு ஆற்றுல கூட நீந்த முடியும். ஆனால் ஒரு கடலை கையால் நீந்துவது எவ்வளவு ஒரு கடின காரியமோ அதுபோல் நாம் இந்த மனித பிறவிக்கு வந்தது மிக மிக கடினமான ஒரு காரியம் என்று அதிலே சொல்லப்பட்டிருக்கிறது. அதற்கு அடுத்தபடியாக நரற்பயில் தேயம் தன்னில் நான்மறை பயிலா நாட்டில் விரவுதல் ஒளிந்து தோன்றல் மிக்க புண்ணியத்தால் ஆகும். இப்போ பாடல் பெற்ற சிவாலயங்கள் எல்லாம் இங்க இருக்குதோ அந்த இடத்துல சைவத்தை பத்தி எங்க முறையாக சொல்லப்படுகிறோம், அதுவும் சித்தாந்த சைவம் அதை பற்றி எங்க சிறப்பாக பேசப்படுகிறதோ அந்த இடத்துல பிறக்கிறதுக்கு நாம நிச்சயம் ஒரு புண்ணியம் பண்ணியிருக்கோம், மிக்க புண்ணியத்தால் ஆகும் சொல்றாங்க. தரையினில் கீழே விட்டு தவம் செய் சாதியினில் வந்து பரசமயங்கள் செல்லா பாக்கியம் பண்ணணும். முதல்ல சிவத்தை கும்பிடக்கூடிய மாதிரி நம்ம பிறக்கணும். அப்படி இல்லை சில பேர் பிறந்தும் இங்கிருந்து வேறு எங்காவது சென்று விடுகிறார்கள். ஆனால் அப்படிலாம் இல்லாம இந்த பரசமயங்களுக்கு போகாம இதுல இருந்து உரைப்பாக இருந்து அவரை வணங்குமாறு நாம் பிறப்பது பெரிய ஒரு பாக்கியம் என்று அது சிவத்திற்கு மேல் நூல் தெய்வம் இல்லை சித்திக்கு மேல் நூல் இல்லை என்று சொல்வார்கள் அல்லவா அந்த சித்தியார் நமக்கு சொல்கிறோம். சரி, அழகான ஒரு மனித பிறவிக்கும் வந்துட்டோம், நல்ல ஒரு இடத்துல பிறந்துட்டோம், போதுமா அப்படின்னு பார்த்தா காணாது. இங்க வந்ததுக்கு அப்புறம் என்ன வரும்னா மாயை. அடிக்கடி சைவ சித்தாந்தம் சொல்லக்கூடிய ஒரு சொல், ஏன்னா மாயையில தான் அந்த ஆன்மா முழுமையாக மயங்கி இருக்கின்றது. ஆக வாழ்வெனும் மையல் விட்டு வறுமையாம் சிறுமை தப்பி தாழ்வெனும் தன்மையோடு சைவமாம் சமயம் சாரும் ஊழ் பெறல் அரிது என்று மிக அழகாக அந்த நூல் தான் நமக்கு சொல்லுது. அதாவது மயக்கம், மையல்னா மயக்கம், இந்த அப்படி நம்மள நான் இந்த மாதிரி படிச்சிருக்கேன், இந்த இந்த குடும்பத்துல பிறந்திருக்கேன், இவ்வளவு படிப்பு படிச்சிருக்கேன், இவ்வளவு சம்பாத்தியம் பண்ணியிருக்கேன், எனக்கு பேரும் புகழும் இவ்வளவு இருக்குது அப்படிங்கிற மாதிரி ஒரு உணர்வுகள் எல்லாம் நம்ம தவிர்த்துறோம். அதெல்லாம் வச்சுட்டு இருக்க இதெல்லாம் அப்புறம் வறுமை, அளவுக்கு அதிகமாக ஒருத்தருக்கு பணம் இருக்குன்னு வச்சுக்கிடுவோமே அவங்களுக்கு இறைவனை கும்பிடணுங்கிற ஒரு உணர்வு வராது. அதே மாதிரி அடுத்த வேளைக்கு உணவு இல்லாதவன்கிட்ட போய் சைவத்தோட மேன்மையை சொல்லி நீ சைவத்தை பின்பற்றுன்னு நம்ம சொன்னாலும் அவனுக்கு புரியாது. ஆக அந்த இரண்டு தன்மையும் இருக்கக்கூடாது, வாழ்வனும் மையலையும் விடணும், அதே சமயம் வறுமையாம் சிறுமையும் தப்பணும். அடுத்து இதுல ரொம்ப ரொம்ப முக்கியம் தாழ்வெனும் தன்மை. நம்ம அடிக்கடி பார்த்துருப்போம் பெரிய புராணத்துல 7 ஞானசம்பந்த பெருமானுக்கு, 70 அப்பர் சுவாமிகளுக்கு. ஆனா 70 அப்பர் சுவாமிகள் 7 ஞானசம்பந்த பெருமானுடைய திருவடிகளில் விழுந்து வணங்குவார். அதுதான் தாழ்வெனும் தன்மை, அடியார்களை சிவமாகவே பாவிக்கும் உணர்வு அப்படின்னு பார்க்கும். ஆக தாழ்வெனும் தன்மைன்னா வயதில் பெரியவன் எனக்கு இவ்வளவு சிவ அனுபவங்கள் கிடைத்திருக்கிறது அப்படிங்கிற மாதிரி அந்த உணர்வுலாம் இருக்கக்கூடாது, தாழ்வெனும் தன்மை தான் கண்டிப்பாக இருக்கணும். அப்படி சைவமாம் சமயம் சாரும் ஊழ், அப்படி ஒரு விதி கிடைப்பது மிக மிக அரிது. சால உயர் சிவஞானத்தாலே போலில மதியினானே போற்றுவார் அருள் பெற்றாரே. அப்படி இங்க வந்துட்டு தாழ்வனும் தன்மையோடு இருந்து கொண்டு சிவபெருமானை போற்றுபவர்கள் அருள் பெற்றவர், அவன் அருளாலே அவன் தாழ்வணங்கினு சிவபுராணம் சொல்வது போல அந்த கருத்தானது நமக்கு சொல்லப்பட்டிருக்கிறது அப்படின்னு பார்க்கும். இந்த கருத்தை அதாவது சாத்திரத்துல இருக்க கருத்தும் தோத்திரத்திலையும் தோத்திரத்துல இருக்க கருத்தும் சாத்திரத்திலையும் நம்ம நல்லா பார்க்கலாம், எல்லாம் விரவிதான் இருக்கும். நம்ம அப்பர் சுவாமிகள் சொல்றாங்க, வாய்த்தது நம் தமக்கு ஈதோர் பிறவி மதித்திடுமீன். இந்த பிறவியை மதிக்க கத்துக்கிடணும், இந்த பிறவி எதுக்காக கொடுக்கப்பட்டதுங்கிறத புரிஞ்சுக்கிட தெரியணும் அப்படின்னு சொல்றாரு. சரி, மதிக்கலாம் எப்படி அப்படின்னா இந்த பிறவிலே மதிக்கிறதா, போன பிறவில நம்ம யாரா இருந்தோம் என்ன செஞ்சோம் நமக்கு தெரியல, அடுத்த பிறவில நம்ம எங்க பிறக்க போறோம் என்ன செய்வோம் தெரியாது. அதனால இப்பிறவி தப்பினால் எப்பிறவி வாய்க்குமோ அப்படிங்கிறாரு சுவாமி. வந்து படிமுறையில இந்த தொல்காப்பியத்துல சொன்னது போல ஒன்றறிவதுவே ஒற்றறிவதுவே, இப்ப நவராத்திரி சமயம் கொலுவுடைய தாத்பரியமே அதுதான், படிப்படியாக நமக்கு அறிவை கொடுத்து 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 நம்மை பக்குவப்படுத்தி கொண்டே வருகின்றார் அப்படின்ட்டு. ஆனா இந்த 6 கொடுத்ததுக்கு அப்புறம் நம்ம ஒழுங்கான முறையில வழிபாடு செய்து நல்ல ஒரு நியமமாக வாழாவிட்டால் இந்த பிறவியே வீண் என்று, இந்த பிறவி இந்த ஆன்மாக்கு வீண், மனித பிறவி என்று அடுத்து அச்சு மாறுதல் என்று சைவ சித்தாந்தம் சொல்லும். ஐந்தறிவுள்ள, நான்கறிவுள்ள, கீழ் அறிவுள்ள படிமுறையில் அப்படி கீழே இறங்கி வந்துடும். அதாவது அசெண்டிங் ஆர்டர், டிசெண்டிங் ஆர்டர்னு சொல்லுவோம் இல்லையா. இப்ப அழகா சுவாமி நம்மள அசெண்டிங் ஆர்டர்ல மேல ஏத்தி கொண்டாந்து விட்டுருக்காரு. இப்ப இதுல நம்ம ஒழுங்கா இல்லைன்னா டிசெண்டிங் ஆர்டர்ல நம்ம அப்படியே கீழ் வந்துடும். ஏறு வரிசை இறங்கு வரிசைன்னு கடிதத்துல சொல்லுவது போல. சரி, இப்ப இந்த இந்த பிறவி வந்து பெறுதற்கரிய பிறவி அப்படிங்கறத திருமூல தேவன் நாயனாரும் சொல்றார். அந்த பெறுதற்கரிய பிரானடி இல்லையா, அந்த பிறவியை பெற்றும் பெறுதற்கரிய பிரானடி பேணாதார்கள் பிராணிகள் அப்படின்னு சொல்றார். மனித உருவில் இருக்கக்கூடிய பிராணிகள் என்று சொல்லுகின்றார். சரி, அப்ப இவரை பெறுவதற்கு, இறைவனை அடைவதற்கு நமக்கு என்ன வழிமுறைகள் சொல்லப்பட்டிருக்கிறதோ, அந்த இறைவனை எப்படி பேண வேண்டுமோ அந்த வழிமுறைகளுக்கு பெயர் நெறி என்று பெயர். சைவ சித்தாந்தத்துல தவம் அப்படிங்கிற சொல், உலகியல்ல தவம்னா நம்ம என்ன நினைச்சுக்கிடுவோம், நல்ல தாடி வச்சுக்கிறவங்க, ஜட வச்சுக்கிறவங்க, காவி கட்டி இருக்கிறவங்க, காட்டுல இருக்கிறவங்க, பஞ்சாக்கினி நடுவுல நிக்கிறவங்க, விபூதி ருத்ராட்சம் தரிச்சிருப்பாங்க, வடக்கு போவாங்க, இதெல்லாம் பார்த்து தவம் தவம் நம்ம நினைச்சுக்கிடுவோம். ஆனா சைவ சித்தாந்தம் அப்படியெல்லாம் சொல்லல. அது வந்து சிவாகமங்கள்ல சிவபெருமான் சொன்னது, அவர் ஆன்மாக்கள் உய்ய வேண்டும் என்பதற்காக ஆகமங்கள்ல சரியை, கிரியை, யோகம், ஞானம்ங்கிற நாலு மார்க்கங்களை அருளி செய்திருக்கின்றார். அத நம் உய்யும் பொருட்டு அந்த ஆகமங்களை உணரக்கூடிய பக்குவம் நமக்கு கிடையாது அப்படிங்கிறதுனால சந்தான குறவர்களை அஜிட்டித்திருந்து நமக்கு அந்த செய்திகளை எல்லாம் இறைவன் தந்திருக்கின்றார். ஆகமங்களின் ஞானபாத செய்தி தான் நமக்கு சித்தாந்தமா வந்திருக்கு அப்படின்னு பார்க்கணும். இத சிவஞான சித்தியாரே சொன்னோம், சிவாகமங்கள் சித்தாந்தமாகும் என்று. ஆக மிக அழகான முறையிலே அதிலே தவம் என்று சொல்லப்பட்டிருப்பது எது என்று பார்த்தோமானால் சரியை, கிரியை, யோகம், இந்த மூன்றினால் கிடைக்கக்கூடிய ஞானம் எல்லாம் சேர்ந்து தவம் என்று வருகிறது. வடமொழியில மார்க்கம்னு சொல்லுவோம், தமிழ்ல சொல்லும் போது அதை படிமுறைகள்னு சொல்லலாம், சாதனைகள், அந்த அதற்குரிய பயிற்சிகளை செய்து அந்த படிமுறையில நம்ம மேல போனா சிவத்தை அடையலாம். அப்ப சிவத்தை அடைவதற்குரிய படிமுறைகள், அதுல முதல் படி சரியை. இது தவம்னு சொல்லப்பட்டதால் முதல் படின்னு நம்ம பார்க்கோம். இந்த தவத்தை எல்லாராலையும் பண்ண முடிஞ்சிருமான்னு பார்த்தா முடியாது. தவமும் தவமுடையார்க்கே ஆகும் என்று நமக்கு திருவள்ளுவர் தேவநாயனார் கூறியுள்ளார் என்று பார்க்கின்றோம். ஒளவை பாட்டியும் சிவத்தை பேணின் தவத்திற்கு அழகு என்று, சிவபெருமானை நாம் வழிபடுவதுதான் தவத்திற்கு அழகு என்று சொல்லியிருக்கின்றார்கள். நமது தாய்மான சுவாமிகள் என்ன சொல்றாங்க, விரும்பும் சரியை முதல் மெய்ஞானம் நான்கும் அரும்பு மலர் காய் கனி போல் அன்றோ பராபரணி என்று சொல்லியிருக்கின்றார். சரியை என்பது அரும்பு என்றும், அதற்கடித்தபடியாக அந்த அரும்பு பக்குவமான மலர் அது கிரியை, சரியில் பக்குவமான கிரியை, அடுத்து கிரியையில் பக்குவமான யோகம் அதுதான் அந்த மலர் பக்குவமாகி காயாகுவது, அடுத்து இந்த யோகம் பக்குவமானால் ஞான நிலைக்கு செல்லும் ஆன்மா, அதுதான் கனி. படிப்படியா அரும்பு மலர் காய் கனி என்று சொல்வது போல சரியை, கிரியை, யோகம், ஞானம் என்று. இப்ப ஞானத்தால் வீடென்றே நான்மறைகள் ஆகமங்கள் எல்லாம் சொல்றது நமக்கு சித்தாந்தம் சொல்றது. அதனால கண்டிப்பாக நம்ம என்ன செய்யணும், நாலு படிமுறைகளையும் நின்று சிவத்தை அடைய வேண்டும். அதற்கு முதல் படிதான் நமக்கு என்னது சரியை என்று நாம் பார்க்கின்றோம். சரி, இப்போ இப்படி படிப்படியாக போக வேண்டும். அதில் முதல் படி சரியை என்று நாம் பார்த்து விட்டோம். இதிலே இந்த முதல் படியாகிய சரியை பற்றி நமக்கு சாத்திர நூலான சித்தியார் என்ன சொல்கிறது என்று நாம் பார்க்கின்றோம். முதலாவதாக இந்த நாலு மார்க்கம் இருக்குங்கிறத ஒரு பாடல் சொல்லுது. சன்மார்க்கம், சகமார்க்கம், சத்புத்திர மார்க்கம், தாத மார்க்கம். இந்த சன்மார்க்கம்ங்கிறது தான் ஞான நெறி, சகமார்க்கம்ங்கிறது யோக நெறி, சத்புத்திர மார்க்கம் அப்படிங்கிறது கிரியை நெறி, தாத மார்க்கம் அப்படிங்கிறது சரி நெறி என்றும், சங்கரனை அடையும் நன்மார்க்கம் நால் அவைதாம் ஞானம் யோகம் நல்கிரியா சரியை என்று நவிற்றுவதும் செய்வர் என்று மிக அழகாக அருணந்தி சிவாச்சாரியா நமக்கு அதில் சொல்லியிருக்காங்க. சன்மார்க்க முத்திகள் சாலோக்கிய சாமீபிய சாருக்கிய சாயுஜ்யம் என்று சதுர்விதமும், இதற்கு கிடைக்கக்கூடிய முக்திகளும் நாலு விதம் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. மார்க்கம் நாலு, முக்தியும் நாலு. அதாவது முதலாவதாக தாத மார்க்கம் என்று எடுத்துக்கொண்டால் அதற்கு சாலோகம், அதாவது இறைவன் இருக்கக்கூடிய லோகத்துக்கு போகலாம். உதாரணம் எப்படி சொல்லலாம்னு பார்த்தீங்கன்னா, இப்போ நம்ம வீடு இருக்கு, இந்த வீட்டுக்கு நம்ம எஜமான் ஒருத்தர் இருப்போம். ஆனால் அந்த வீட்டுக்கு பணியாட்கள் வருவாங்க, வந்து எஜமான பார்க்கலாம், யஜமான் சொன்னதை செய்யலாம், ஆனா இங்கே இருக்க முடியாது. சரியா? அதனால ஒரு யஜமானும் ஒரு பணிவான பணியாளும் போல அந்த லோகத்துக்கு நம்ம போயிட்டு வரலாம் அப்படிங்கிறது. அடுத்ததெல்லாம் கிரியையில இருந்தோம்னா சாமீபம் தான் சற்புத்திர மார்க்கம் சொன்னது. குழந்தை எப்படி தந்தையோட மடியில் அமருமோ அது மாதிரி அவருக்கு மிகவும் சாமீபம்னா சமீபமாக இருக்கலாம். அதுக்கு சிவ பூஜையெல்லாம் செய்யறதுனால அந்த பலன் கிடைக்கும். முதல்ல சலியைக்கு அனுஷ்டானம் பண்ணணும், முதல் தீஷை பெற்றுக்கொண்டு கிரியைக்கு நமக்கு சிவ பூஜை பண்ணணும். அதுக்கு அடுத்த யோகம், அதுல வந்து தியானம் மிகுதியாக இருக்கும். இந்த இரண்டோடு சேர்த்து தியானம் ஒன்றி இருந்து அவரை நினைச்சுக்கிட்டே இருப்பாங்க. அந்த நிலையில இருக்கும் போது அதான் சக மார்க்கம் தோழமை நெறி அப்படின்னு சொல்லுவோம். அது அப்படி இருக்கும்போது என்ன கிடைக்கும்? சாரூபியம், இறைவனை போன்ற வடிவம் கிடைக்கும் அப்படின்னு, அவரை போன்ற ரூபம் கிடைக்கும் என்று பார்க்கின்றோம். நாலாவதாக சன்மார்க்கம், அதுதான் ஞான நெறி. அதுல இருந்தாச்சுன்னா என்ன கிடைக்கும்? சாயுச்சியம், திருப்பி பிறவிக்கே வர வேண்டாம், அப்படியே இறைவன் திருவடியில ஐக்கியம் ஆயிடலாம் அப்படிங்கிறது நமக்கு சொல்லப்பட்டிருக்கு. சதுர்விதம், அதான் நாலு விதமான முக்திகள் இருக்கிறது. முன்மார்க்க ஞானத்தால் எய்து முக்தி முடிவென்பர் மூன்றினுக்கும் முக்தி பதம். மீதி மூன்றும் பதமுத்தி, சாயுஜியம் மற்றும் பரமுத்தி. அது அப்படியே நம்ம அங்க பிறவிக்கு வராமலே இருக்கலாம் என்று நாம் பார்க்கின்றோம். அடுத்து இப்ப சரியை பற்றி சித்தியார் என்ன சொல்கிறது? நமது அருளந்தி சிவம் அந்த நூலிலே நமக்கு சரியை பற்றி எப்படி விளக்கி இருக்கிறார் என்று நாம் பார்க்கலாம். முதலாவதாக, தாத மார்க்கம் சாற்றில் சங்கரன் தன் கோயில் தலம் அழகிட்டு இலகு திரு மெழுக்கும் சாத்தி போதுகளும் கொய்து பூந்தார் மாலை கண்ணி புனிதற்கு பல சமைத்து புகழ்ந்து பாடி தீதில் திருவிளக்கு இட்டு திரு நந்தவனமும் செய்து திருவேடம் கண்டால் அடியேன் செய்வது யாது பணியீர் என்று பணிந்து அவர் தம் பணியும் இயற்றுவது. இவ்வளவும் செய்கிறது சரியை. இச்சரியை செய்வோர் ஈசன் உலகு இருப்பர் என்று மிக அழகாக நமக்கு அதான் ஈசன் உலகுங்கிறது தான் சாலோகம், சிவ சாலோகம் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். சரி, இப்ப இந்த பாட்டோட கருத்தை பார்க்கலாம். தாத மார்க்கம் சாற்றில், தாத மார்க்கம் தாச மார்க்கம் அடிமை நெறி, அது என்ன சொல்லுது? தாச நெறி என்ன, அதை பத்தி பேசணும்னா என்ன சொல்லுது அப்படின்னா, சங்கரன் தன் கோயில், சங்கரன்கிறது யாரு? சிவபெருமான். அவர் எழுந்தருள் இருக்கக்கூடிய கோயில் தலம், அந்த ஊருக்கு போய் அந்த கோயிலுக்கு போய் அழகிட்டு, அழகிடுதல் என்றால் பெருக்குதல் அல்லது கூட்டுதல். கோயிலுக்கு உள்ளேயும் அந்த கல்தரையெல்லாம் இருக்கும், அதெல்லாம் பெருக்கி கூட்டணும். கோயிலுக்கு வெளியில தோட்டம் இருக்கும், நந்தவனம் மாதிரி சுவாமிக்கு உகந்த மலர் செடிகள், அந்த மலர் இலைகள்லாம் தரக்கூடிய மரங்கள் செடிகள் கொடிகள் எல்லாமே இருக்கும். அதையெல்லாம் நல்லா துப்புரவு பண்ணணும். ஆக அழகிடுதல் அப்படிங்கிறது இந்த எல்லா இடத்தையும் பெருக்குதல். அடுத்து என்ன செய்யணும்? திருமெழுக்கும் சாத்தி, அந்த மெழுக்கு அப்படிங்கிறது கழுவுதல், அல்லது மெழுகக்கூடிய இடத்த மெழுகலாம் அல்லது கழுவி விடலாம். அழுக்கு போக நல்லா கழுவி விடுறது. இப்ப கொஞ்சம் கண்டிஷனா வச்சிருக்காங்க கோயில்கள் வந்து, இப்படிதான் நீங்க விளக்கேற்றணும் அப்படின்ட்டு. இல்லைன்னா எல்லா பக்கமும் விளக்கேற்றி விளக்கெல்லாம் வந்து எண்ணெய் பூரா சிந்தி மக்கள் போறவங்க குழந்தைகளோ வயதானவர்களோ வழிக்கு விழுவதற்கெல்லாம் கூட வாய்ப்பு இருக்கும். அப்ப அந்த மாதிரி இடத்துல இருக்கக்கூடிய எண்ணெய்களை எல்லாம் போகும்படியாக சுத்தப்படுத்துவது. முதல்ல கோயிலுக்குள்ள போய் ஒற்ற அடிப்பாங்க, அடுத்து என்ன பண்ணிடுவாங்க? பெருக்குவாங்க. பெருக்கிட்டு அதுக்கப்புறம் என்ன செய்யறது? மெழுக்கிடுதல், கழுவி விடுதல். அதுல வந்து இந்த அபிஷேக தீர்த்தம் கோமுகி வழியா போகும் பாத்தீங்களா, அந்த அபிஷேக தீர்த்தம்லாம் நல்ல கட்டி கிடக்காம நல்ல நேர வெளியே போயிடுச்சு அப்படின்னா அதுல வந்து நமக்கு எதுவும் வாடைகள்லாம் வராது. இல்லைன்னா அந்த தண்ணி போகாம அடைச்சு கிடந்தது பூக்களோ வேற யாராவது வந்த சேவார்த்திகள் யாராவது போட்ட இலைகள் குப்பைகள் ஏதாவது அதுல சேர்ந்துட்டு அப்படின்னா அதை அடைச்சிட்டு அப்படின்னா அந்த தண்ணி எல்லாம் வெளியே போகலைன்னா அங்க ஒரு மாதிரி ஒரு வாடை வர ஆரம்பிக்கும். அதனால அதெல்லாம் இல்லாம அந்த இடத்தெல்லாம் நல்லா தூய்மைப்படுத்தணும். சரி, அதுக்குதான் அந்த மெழுக்கிடுதல் அப்படிங்கறது சொல்லப்பட்டிருக்கு. அதுக்கு அடுத்தால என்ன சொல்லியாச்சு? திருமெழுக்கும் சாத்தி போதுகளும் கொய்து. போது அப்படின்னா சுவாமிக்கு உகந்த மலர்கள் இலைகள் எல்லாம் பறிக்கணும். போதுங்கிறது மலர்கள், நம்ம அதோட சேர்த்து அவருக்கு பஞ்ச வில்வங்கள்லாம் ஆகும் இல்லையா, அதை பறிக்கலாம். விபூதி பச்சை, அருகம்புல்லு, அது போன்ற அவருக்கு துளசி, அது போன்றவற்றையெல்லாம் நாம் பறிக்கலாம். அடுத்தெல்லாம் பறித்து, அடுத்து என்ன கொய்துன்னா பறித்தல். அடுத்து பூந்தார் மாலை கண்ணி, அவற்றையெல்லாம் என்ன செய்யணுமா? ஒவ்வொரு முறையெல்லாம் கட்டணும், பல வகையா கட்டுவாங்க. தலைக்கு சுவாமிக்கு அணிகிறதுக்கு பேரு, அணிவிக்கிறதுக்கு பேரு இண்டை மாலைன்னு பேரு. அப்புறம் இண்டை மாலை கட்டலாம். கண்ணி, கண்ணினா சரம் மாதிரி இருக்கும். அப்புறம் தொங்கல், ரெண்டு பக்கமும் குஞ்சம் வச்சு இருக்கும். அப்புறம் தொடை, அப்புறம் கண்ணி பார்த்துட்டோம். அப்படி பல வகை பந்து, அப்படி பல வகையான முறைகள்ல அவருக்கு மாலைகள், பிணையல்னு ஒண்ணு இருக்கு, அதெல்லாம் கட்டுறோம். இப்படி எல்லாவற்றையும் கட்டி மாலையாக திருமாலைகள் கட்டுதல் அப்படின்னு பாக்குறோம். அதற்கு அடுத்தபடியாக என்ன சொல்லப்பட்டிருக்கு, பல சமைத்து அப்படின்னா எல்லாம் கட்டி புகழ்ந்து பாடி. பெருமானுடைய புகழ், பொருள் சேர் புகழ், அது சாமானியமான புகழ் கிடையாது, அந்த பொருள் சேர் புகழை பாடுதல் சரியை பணி. இப்ப நம்ம வந்து பண்ணோட ஓதுவாமூர்த்திகள்கிட்ட கற்றுக்கொண்டு பதியங்களை பண்ணோடு பாடலாம். இப்ப நீங்க சைவன்.org பாத்தீங்கன்னா நம்ம தொடவே தொடாத திருக்கோவையார் 11 திருமுறை பாடல்களை எல்லாம் அழகா ஓதுவா மூர்த்திகளை வைத்து நமக்கு எப்படி பட திருமந்திரம், அது திருமந்திரத்துல ஒரு குறிப்பிட்ட பாடல்களை மட்டும்தான் நம்ம படிப்போம், மிகுதியான பாடல்களை படிக்க தெரியாது. அதெல்லாம் மிக அழகாக ஓதுவா மூர்த்திகளை கொண்டு நமக்காக அதை ஒலிபரப்பி பதிவு செய்து நாம் பயில வேண்டும் என்ற ஒரு அரிய முயற்சி அவர்கள் செய்து வருகின்றார்கள். ஆக இந்த 12 திருமுறை பாடல்களை ஓதலாம். ஒரு நியமமே இருக்கு, சித்திரை மாதம் 1 தேதி முதல் திருமுறையில் அந்த தோளுடைய சிவியம் துவங்கி தினம் 5 பதியங்களா படிச்சுக்கணும். கொஞ்சம் பெருசா இருந்தா குறைச்சுக்கலாம், நமக்கு முடிந்தனா 5 பதியமாவே படிச்சிடலாம். அப்படியே படித்துக்கொண்டே வந்தால் 1 திருமுறையில் ஆரம்பித்து பங்குனி கடைசி நாள்ல 12 திருமுறையை நம்ம முடிச்சிடலாம். அப்ப 12 திருமுறையையும் முற்றும் ஓதுவதற்கு பெயர் முற்றோதுதல் என்று பெயர். அந்த மாதிரி அந்த 12 திருமுறைகளை முற்றோதுனா நம்ம நினைச்சது நினைக்காதது எல்லா நன்மைகளும் நமக்கு கிடைக்கும். சுவாமி இந்த திருமுறை ஓதுனதுக்குன்னு நமக்கு ஒரு கண்டிப்பாக அருள் செய்வார். அப்படி அது சாத்தியம் இல்லை எனக்கு அப்படின்னு சொல்றவங்க குழுவாகவும் பாராயணம் பண்றாங்க, திருக்கோயில்களில் உட்காந்து பண்றாங்க, இல்ல ஒரு மடங்கள்ல உட்காந்து பண்றாங்க, அல்லது குறிப்பிட்டு இன்னைக்கு ஒவ்வொருத்தர் வீடுகளையும் உட்காந்து பண்றாங்க. அப்படி முடியலைன்னா ஒண்ணு இல்லை, அவரவர் வீட்டுல இருந்தபடியே தினமும் மாலையில விளக்கு ஏற்றின உடனே படிக்கலாம். மாலை நேரம் சரிவரவில்லை என்றால் காலையிலே நீங்கள் பூஜையெல்லாம் முடிச்சிட்டு கூட உட்காந்து படிக்கலாம். அதுக்கு நேரம் காலம்லாம் வேண்டாம், நீங்க நல்லா சுத்தமா இருக்கணும், அவ்வளவுதான், அமைதியா இருக்கணும், நல்ல மனசோட அதை எடுத்து படிக்கணும். அந்த மாதிரி அந்த 12 திருமுறைகளை தினம் ஓதிக்கொண்டே வரலாம். அப்படி அது சாத்தியம் இல்லாத பட்சத்துல அகத்தியர் தேவாரத்திரட்டு அவர் மிக அழகாக நமக்கு முக்கியமான ஒரு 25 பதியங்களை நமக்கு தொகுத்து வழங்கியுள்ளார். அதை பாராயணம் பண்ணலாம், அதை நீங்க தினமும் முடிஞ்சா தினமும் பண்ணலாம், அல்லது வாரம் ஒரு முறை அல்லது மாதம் ஒரு முறை, உங்க உங்க வசதி தான். நீங்க எவ்வளவுக்கு எவ்வளவு ஓதுறீங்களோ அவ்வளவுக்கு உங்களுக்கு நல்ல புண்ணியம் கிடைக்கும். அந்த அகத்திய தேவாரத்திரட்டை நீங்க ஓதுனீங்கன்னா 7 திருமுறைகள், அதாவது ஞானசம்பந்த பெருமான் அருளிய முதல் 3 திருமுறைகள், 1, 2, 3, அடுத்து நாவுக்கரசு பெருமான் அருளிய 4, 5, 6 திருமுறைகள், அடுத்து சுந்தரமூர்த்தி சுவாமிகள் அருளிய 7 திருமுறை, இவ்வளவு பாடலையும் ஒரு முற்றும் போதுனா பலன் நமக்கு கிடைச்சு. எது அகத்திய தேவாரத்திரட்டு. அடுத்து திருவாசகம் முற்றுவதை பத்தி சொல்லவே வேண்டாம், எல்லோரும் இல்லத்தில் இருந்தபடியேவும் அல்லது நான் சொன்னது போல பொது இடங்களில் திருக்கோயிலோ மடமோ அடியார்கள் இல்லமோ சென்று ஓதக்கூடியது ஒரு வழக்கமாக இருக்கிறது. அது போல அந்த நூல்களை எல்லாம் ஓதணும், அவற்றை பற்றி பேசணும், சிந்திக்கணும். மொத்தத்துல பெரும்பற்ற புலியூரானே பேசாத நாளெல்லாம் பிறவா நாடு. இந்த ஞான நூல்தனை ஓதுதல் ஓதுவித்தல் நம்ம படிக்கணும், அடுத்தவங்களையும் படிக்கணும். வாங்க படிக்கலாம், அகத்திய தேவாரத்திரட்டு முற்றுவதல் பண்ணலாம், திருவாசகம் முற்றுவதல் பண்ணலாம். வாங்க ஒரு வருஷத்துக்குள்ள நம்ம 12 திருமுறையும் 18,000 சொச்ச பாடல்களையும் நம்ம பாடி முடிச்சிடலாம், தினமும் கொஞ்சம் கொஞ்சமாக பாடி முடிச்சிடலாம் அப்படின்னு சொல்லி நம்ம எல்லாரையும் ஆற்றுப்படுத்தணும். அடுத்து நாமளும் கேட்கணும் நல்ல விஷயங்களை, அடுத்தவங்களை கேட்க வைக்கணும், கேட்டல் கேட்பித்தல். அடுத்து இதன் இந்த நான்கின் மூலமாக ஈனமிலா பொருளாகிய சிவத்தை பற்றி சிந்திக்க வேண்டும். இது 5 வேலையும் நம்ம செஞ்சுட்டே இருந்தோம்னா இது வந்து இறைவனடி அடைவிக்கும் ஞான பூஜை, எழில் அழகான ஒரு ஞான பூஜை என்று நமக்கு சித்தியார் கூறுகிறது. அதனால அதுல என்ன சொல்லியாச்சு நமக்கு, அந்த புகழ்ந்து பாடுதல் கண்டிப்பாக பாட வேண்டும். அதற்கு அடுத்தபடியாக தீதில் திருவிளக்கு இட்டு நல்ல பிரகாசமா இருக்கிற மாதிரி கோயில்ல, அதுல தரமற்ற எண்ணெய்களையோ கலப்படமான பொருட்களையோ கொண்டு, இன்னும் சொல்ல போனா தவறான முறையிலே இந்த எலுமிச்சை மூடி அதெல்லாம் நமக்கு சொல்லவே இல்லை ஆகமங்கள்ல, அதெல்லாம் புதிதாக வந்தது தான். அழகான மண் அகல்ல ஏத்தலாம், ஒண்ணு இல்லைன்னா நம்ம அழகா எண்ணெயை வாங்கி கொடுத்துடலாம், அந்த அர்ச்சகர் கையிலே கொடுத்து எல்லா சன்னதியிலையும் நீங்க கொஞ்சம் கொஞ்சம் ஊத்திடுங்கன்னு சொல்லிட்டு போயிடலாம், கோயிலும் சுத்தமா இருக்கும். நம்ம எந்த விளக்குல எண்ணெய் சேர்த்தாலும் சுவாமிக்கு அது தெரியும், அவர் நமக்கு நிச்சயமா அருள் பாலிப்பார். ஆக அது போல திருவிளக்கு செய்யணும். நம்ம பெரிய புராணத்தை எடுத்துக்கிட்ட அடியார்கள்லாம் எப்படி விளக்கு போட்டாங்க, அந்த விளக்கு போடுவதற்கு முட்டு வந்தால் அவர்கள் என்ன செய்யவெல்லாம் துணிந்தார்கள் என்று வரிசையாக நாம் பார்த்து கொண்டே வருவோம். அதில் நம்ம பார்க்கலாம். ஆக அந்த விளக்கிடமும், அடுத்து நந்தவனம். அந்த காலத்துல இறைவனுக்கு உகந்த மரம் செடி கொடிகள் தான் இருந்தது. பிற்காலத்துல அழகாக இருக்குன்னு சொல்லிட்டு இந்த புரோட்டன்ஸ் வகையராக்கள் எல்லாம் வீடுகள்ல வர ஆரம்பிச்சிருச்சு. நம்ம அதெல்லாம் செய்யாம நம்ம வீட்டை சுத்தியும் வளர்க்கலாம், அல்லது நமக்கு காலி மனைகள் ஏதாவது கிடைக்கி, அல்லது வேற யார்ட்டையும் காலி மனை இருக்கு அவங்களுக்கு முடியல நமக்கு முடியுது சரியற பிரயாசம் நம்மளால பட முடியும்னா நாங்க இந்த இடத்துல உங்களுக்கு நந்தவனம் அமைச்சு தரோம் சொல்லி நாமளாவே அவங்கள்ட்ட முன் வந்து தானே முன் வந்து அவங்கள்ட்ட அந்த இடத்தெல்லாம் நல்லா கொத்தி உரம் விட்டு நல்ல மண்ணெல்லாம் நல்லா இருக்கான்னு பதம் பார்த்து அதுல முக்கியமான இறைவனுக்கு உகந்த பஞ்ச வில்வ மரங்கள், அதான் வில்வம் நமக்கு தெரிஞ்ச ஒண்ணு, வில்வத்துல வில்வம் ஒண்ணு இருக்கு, அப்புறம் மகாவில்வம்னு ஒண்ணு இருக்கு, காசி வில்வம்னு இருக்கு, எல்லாம் நல்ல பெருசா இருக்கும். அடுத்து நொச்சி இருக்கு, நொச்சியில ரெண்டு வகை இருக்கு, கருநொச்சின்னு ஒண்ணு, வெண்ணொச்சின்னு ஒன்று, அதுக்கு அடுத்தபடியா கிழுவைன்னு ஒன்று, அதுவும் மும்மூணு இலைகளா தான் இருக்கும். அதுக்கப்புறம் விழான்னு ஒரு இலை இருக்குது, அப்புறம் மாவிலங்கு. நீங்க எல்லாம் கேள்விப்பட்டிருப்பீங்க மாவிலங்க பட்டையெல்லாம் கூட மருந்து தயாரிக்கும், அதாவது இஞ்சி தட்டி குடிக்கும் போது சேர்ப்பாங்க, பெண்களுக்கெல்லாம் அது தெரிஞ்சிடும். அதனால அது போன்ற அந்த ஐந்து மரங்களின் இலைகளும் இறைவனுக்கு மிக மிக உகந்தவை, பஞ்ச வில்வங்கள் என்று பெயர். அதை நம்ம அழகா வைக்கலாம், அந்த இடத்துல வைக்கலாம், வச்சு அதை என்னென்ன நாள் பறிக்க கூடாதுன்னு ஒரு நியமம் இருக்கு, புஷ்ப விதினே இருக்கு, புஷ்ப விதி புஷ்ப பலன் இருக்கு, அதுபடி என்னென்ன நேரத்துல எதை பறிக்கணும் அப்படின்னு இருக்கு, அப்படி பறித்து அதை கொண்டு சுவாமிக்கு சாத்தணும். நமக்கு கிடைச்ச பூவெல்லாம் கொண்டு போடுறதுங்கிறது முதல் நிலை. இறைவனுக்கு உகந்த மரங்கள், அந்த அதாவது உகந்த மலர்களையும் இலைகளையும் தரக்கூடிய மரங்களை வைத்து ஒரு நந்தவனம் அமைப்பது முக்கியமான ஒரு பணி. அதனால அந்த நந்தவனமும் செய்து திருவேடம், திருவேடம்னா அடியார்களுடைய திருவேடம், அந்த வேடத்தை பார்த்தா மாலரநேயம் மலிந்தவர் வேடமும் ஆலயந்தானும் அரணென தொழுமேனு சிவஞான போதம் பன்னெண்டாம் சூத்திரம் சொல்லுது. அந்த விபூதி ருத்ராட்சம் போட்ட யாரையாவது நம்ம பார்த்துட்டோம்னா அவங்கள சிவமா தான் நம்ம பார்க்கணும். இது ருத்ராட்சம் வந்து சுவாமியுடைய கண்ணு, விபூதி வந்து சுவாமியுடைய திருமே அப்படிங்கிற ஒரு உணர்வு நமக்கு வரணும். அதனால இந்த ரெண்டு வேடத்தையும் பார்த்த உடனே நம்ம வணக்கம் சொல்லிடணும், சிவமாக நினைத்து வணங்கணும், அதுதான் முக்கியம். அவங்க ஆணா பெண்ணா, வயதில் கூடியவங்களா குறைஞ்சவங்களா, நமக்கு தெரிஞ்சவங்களா தெரியாதவங்களா, என்ன பாஷை, இதெல்லாம் நம்ம சிந்திக்க வேண்டாம். இந்த ரெண்டு சின்னம், ஏன்னா பஞ்சாட்சரம் வந்து அகச்சின்னமா இருக்கும், இது ரெண்டும் தான் புறச்சின்னமா இருக்கும். அதனால இது ரெண்டும் அணிந்திருந்தார்கள் என்றால் அவர்களை சிவமாக நினைத்து அவர்களை நாம் வணங்க வேண்டும். சரி, அந்த அவங்கள்ட்ட போய் கேட்கணுமா, வேடம் கண்டால் அடியேன் செய்வது யாது பணியே. அடியார்களுக்கு பணி செய்யணும், அடியார்களை வணங்கணுங்கிற ஒரு நல்ல விஷயத்தை நமக்கு உணர்த்துறதுக்கு தான் சுவாமி வந்து சுந்தரமூர்த்தி சுவாமிகளை அவதரிக்க செய்து நமக்கு திருத்தொண்ட தொகையை தந்தாங்க. தில்லை வாழ் அந்தனர்தம் அடியார்க்கும் அடியேன், திருநீல கண்டத்து குயவனார்க்கு அடியேன், இல்லையே என்னாதைய பைக்கடியன் என்று வரிசையாக வரும். தனியடியார்கள் 63 பேர் பேசப்பட்டிருப்பாங்க, தொகையடியார் 9 பேர் அதுல பேசப்பட்டிருப்பாங்க. அதனால அப்படி எல்லாரையும் வணங்கணும், வணங்குறதோட மட்டும் இல்ல என்ன செய்யணும் அப்படின்ட்டு நம்ம காலத்துல இருக்கக்கூடிய இந்த வேடம் விபூதி ருத்ராட்சம் போட்டவங்கள்ட்ட நான் உங்களுக்கு என்ன செய்யணும்னு சொல்லுங்க. அவங்க வந்து ஊர் விட்டு ஊர் வந்திருக்கலாம், தலத்துக்கு வந்திருக்கலாம், அவங்களுக்கு தலம் எங்க இருக்குன்னு தெரியாம இருக்கலாம். இந்த மாதிரி போன் எல்லாம் எல்லாராலையும் புழங்க தெரியாது, இப்படி புழங்குனா சைவன்.org போட்டிருக்கு எந்தெந்த தலத்துக்கு, நீங்க இருக்கிற இடத்துல இருந்து உங்களுக்கு பக்கத்துல என்ன கோயில் இருக்கு அப்படிங்கறதுலாம் அதுலயே அவங்க அழகா காட்டுறாங்க. இது போன்ற போன் வச்சுக்கூடிய வசதியும் இல்லை, அல்லது இதை புழங்க தெரியல அப்படின்லாம் இருக்கிறாங்கன்னா அவங்க வந்துட்டு நான் இங்க இருக்கேன் இங்க எப்படி போகணும்னு கேட்டா அழகா ஆற்றுப்படுத்தி அது போல பல தலங்கள் இன்னைக்கு செய்யறாங்க, நல்லா பாக்குறோம். வாங்க திருமுதுகுன்றத்துலாம் அப்படி பெண்ணுவாங்க அடியார்களை அப்படின்னு நான் கேள்விப்பட்டிருக்கேன். அதனால அழகா கூட்டிட்டு போய், நாங்களும் அதை பார்த்திருக்கோம், நேர்லயே பார்த்திருக்கோம், கூட்டிட்டு போய் கோயில்ல தரிசனம் பண்ண வைக்கிறது, அவங்களுக்கு எந்த சிரமமும் இல்லாம வெளியூர்ல இருந்து வந்திருக்காங்க, அவங்களுக்கு அந்த சிரம பரிகாரத்துக்கு உண்டான எல்லா விஷயங்களும் செய்து கொடுக்கறது. உள்ளூர்வாசிகளாக இருந்தாலுமே அடியார்களுக்கு நம்ம என்ன வேணுமோ அதை நம்ம செய்யணும் அப்படிங்கிறது நமக்கு வலியுறுத்தப்பட்டிருக்கு என்று பணிந்து அவர் தம் பணியும் இயற்றுவதப்பா. அரண் பணியும் செய்யணும், அடியார் பணியும் செய்யணும். அன்பர் பணி செய்ய என்னை ஆளாக்கி விட்டு விட்டால் இன்ப நிலை தானே வந்து எய்தும் பராபரமேன் தாய்மான சுவாமிகள் சொல்றாங்க இல்லையா. அது போல நமக்கு வந்து அந்த ரெண்டு பணியும் நம்ம செய்யணும் அப்படிங்கறது நமக்கு சொல்லப்பட்டிருக்கு.